அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு எண்ண முடியாத ஏராளமான அருள்கொடைகளை வழங்கியிருக்கிறான். மனிதர்களால் நினைவு கூறத்தக்க மிகச்சிறந்த அல்லாஹுவின் அருள்கொடைகளில் ஒன்றுதான் தண்ணீர். இந்த தண்ணீர் என்பது மனிதர்களுக்கு மிகவும் அவசியமான, மனிதர்களின் அன்றாட அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்றாக இரண்டர கலந்திருப்பதை நாம் அனைவர்களும் நன்கு அறிவோம். என்னதான் தொழில்நுட்ப நவீன சாதனங்கள் வளர்ச்சி பெற்ற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்தாலும், அத்தகைய சாதனங்கள் இல்லாமலும் நம்மால் உயிர் வாழ முடியும். செல்ஃபோன், மொபைல் ஃபோன் இல்லாமல், காரு, பைக்கு, விமானம் போன்ற வாகனங்கள் இல்லாமல், இன்ன பிற தொழில்நுட்ப கருவிகள் இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியும் என்று இருந்தாலும், தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதனால் உலகில் உயிர் வாழ்கிற எந்த ஒரு உயிரினத்தாலும் உயிர் வாழவே முடியாது என்கிற அளவிற்கு மிக மிக அத்தியாவசியமான தேவையாக தண்ணீர் அமைந்திருக்கிறது. நாம் பயன்படுத்துகின்ற அனைத்திலும் தண்ணீரின் தேவை கலந்திருக்கிறது. நாம் உண்ணுகின்ற உணவு தயாரிப்பதற்கு தண்ணீர் தேவை, நம்முடைய தாகத்தை போக்கிக் கொள்வதற்கு தண்ணீர் தேவை, நமது உடலில் தேங்குகின்ற அழுக்குகளை சுத்தம் செய்து கொள்வதற்கு, குளிப்பதற்கும் தண்ணீர் தேவை. நாம் பூமியில் நம்முடைய உணவாக எவற்றையெல்லாம் பயிரிடுகின்றோமோ அவற்றை முறையான முறையில் வளர்த்தெடுத்து அதனுடைய அறுவடைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கும் அத்தகைய செடி மரங்கள் போன்றவைகள் வளர்வதற்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. இப்படி அனைத்திலும் தண்ணீரின் தேவை மனிதர்களுக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருப்பதை நாம் உணர்ந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தண்ணீர் என்பது மிகச்சிறந்த தனது அருள்கொடைகளில் ஒன்றாக இருப்பதை நமக்கு பல இடங்களிலே திருக்குர்ஆனின் பல்வேறு வசனங்களிலே சுட்டி காட்டுகிறான். அஃபர ஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபுன் அந்தும் அன்சல் துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை சிந்தித்து பார்த்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், அதை மேகத்திலிருந்து நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்குகின்றோமா? லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன், அவற்றை நாம் உப்பு நீராக மாற்றியிருப்போமேயானால், உங்களுக்கு நாம் வானிலிருந்து இறக்குகின்ற மழை நீரை உப்பு நீராக இறக்குவோமேயானால், மாற்றி விடுவோமேயானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஃபலவுலா தஷ்குரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கேள்வி எழுப்புகிறான். இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வருகின்றான்? வானத்திலிருந்து மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான, அவர்களின் உயிர் வாழ்வதற்கு அவசியமான தண்ணீரை, சுவையான தண்ணீரை நீங்கள் இறக்குகின்றீர்களா, நான் இறக்குகின்றேனா? நான் தானப்பா உனக்கு வானத்திலிருந்து தண்ணீரை தருகிறேன், அதன் மூலம்தானே என்னுடைய பல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறாய். அந்த தண்ணீரை நான் உப்பு நீராக மாற்றியிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களால் என்ன பண்ண முடியும்? ஃபலவுலா தஷ்குரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பி தண்ணீரினுடைய அவசியத்தை, அது ஆகச்சிறந்த அருள்கொடை என்பதை நமக்கு உணர்த்துகிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் கேட்கிறான், அல் முல்க் என்கிற அத்தியாயத்தில் 30வது வசனத்திலே சொல்கிறான், குல், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அரஅய்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன், உங்களுக்கு உள்ள தண்ணீர் அனைத்தும் வற்றி போய்விட்டால், இல்லாமல் போய்விட்டால், ஃபமை யாதீக்கும் பிமா இம்மஈன், ஊற்றெடுக்கிற தண்ணீரை உங்களுக்கு தருபவன் யார், கொண்டு வருபவன் யார் என்று கேளுங்கள். அல்லாஹ் நபியல் நாயகத்திற்கு இந்த வசனத்தை சொல்லி மக்களுக்கு கேள்வி எழுப்ப சொல்கிறான். தண்ணீர் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த தண்ணீரை எல்லாம் வற்றி போக செய்துவிட்டால் உங்களுக்கு ஊற்றெடுக்கக்கூடிய தண்ணீரை வழங்கக்கூடியவன் யார், கொண்டு வருபவன் யார், அதை சொல்லுங்க என்று நம் அனைவருடைய சிந்தனைக்கும் கேள்வி எழுப்பி இந்த தண்ணீரினுடைய அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறான். இந்த சிந்தனைக்குரிய வசனங்களினுடைய தேவையை, இதன் பொருளை கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் நிலவுகின்ற தண்ணீர் தட்டுப்பாடு மிக தெளிவான முறையில் நமக்கு எடுத்துரைக்கிறது. எந்த ஒரு பொருளின் அருமையும் இருக்கும்போது நமக்கு தெரியாது. நம்முடைய தாய் தந்தையர்களாக இருக்கலாம், அவங்க இருக்கும்போது அவங்களுடைய அருமையை நம்ம உணர மாட்டோம், இழந்ததற்கு பிறகுதான் அவருடைய அருமையை நாம் உணர்வோம். நமது மனைவி மக்களாக இருந்தாலும், இன்ன பிற நண்பர்கள் என்று நம்முடைய உலகத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, சதா நம்முடனே அது இருந்து கொண்டிருக்குமேயானால் அதனுடைய அருமையை நம்ம உணர மாட்டோம், அதன் தேவையை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம், அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் உணராமல் காலம் கழித்து கொண்டிருப்போம். எப்போது அதனுடைய அருமை நமக்கு தெரிய வரும்? சில காலம் அது இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது, அதை இழந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுதுதான் நம்முடனே இருந்த ஒரு பொருள் திடீரென்று இல்லாமல் போகும்போது அதனுடைய அருமையை மிகச் சரியாக உணரக்கூடிய தருணம் அதுவாகத்தான் இருக்கும். அப்படியான தருணம் தானே ஏற்பட்டிருக்கிறது. சில பல வாரங்களாக தமிழகத்தில் நிலவுகின்ற தண்ணீர் தட்டுப்பாடு, குறிப்பாக சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவுகின்ற இந்த தண்ணீரின் தட்டுப்பாடு தண்ணீரினுடைய அவசியத்தை, அதனுடைய அருமையை மிக மிக அற்புதமான முறையில் உணர்த்தி விடுகிறது. எப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி. ஒரு காலத்தில் தண்ணீர் இல்லை என்பார்கள். எதற்காக வேண்டி? விவசாய விளைநிலங்களுக்கு தண்ணீர் இல்லை, அதற்கு தண்ணீர் இல்லை, இதற்கு தண்ணீர் இல்லை, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லை என்று ஒரு காலத்தில் சொல்வார்கள். விவசாயத்தினுடைய விளைநிலங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று ஒரு காலத்தில் போராடுவார்கள். ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை என்ன? குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, அத்தியாவசியமான பயன்பாட்டுக்கும் புழக்கத்திற்கும் தண்ணீர் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு தண்ணீர் தட்டுப்பாடு. செங்கல்பட்டு போன்ற நகரத்தில் அங்கு உள்ள சில பகுதிகளில் 2 நாட்களுக்கு முன்பாகவே தண்ணீர் வருகிற, தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகின்ற இடங்களில் 2 நாட்களுக்கு முன்பாகவே காலி கூடங்களோடு காத்திருக்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. எங்கேயோ கிடையாது, வெளி மாநிலத்தில் அல்ல, வெளிநாடுகளில் அல்ல, நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற, வசித்துக் கொண்டிருக்கிற சென்னையின் ஒரு பகுதியாக இருக்கிற செங்கல்பட்டிலேயே அங்குள்ள ஒரு சின்ன கிராமங்களில், குக்கிராமங்களில் 2 நாளைக்கு முன்னாலேயெல்லாம் காலி கூடத்தோடு தண்ணீர் விநியோகம் செய்யக்கூடிய இடங்களில் கால் கடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் சில பகுதிகள் நள்ளிரவு முழுக்க தூங்காமல் தண்ணீர் சுமந்து வருகிற லாரி வரும், அங்கிருந்து நமக்கு தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் விநியோகிக்கப்படும் என்று பெண்கள், தாய்மார்கள் குழந்தை குட்டிகளோடு அங்கே பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய, விடிய விடிய காத்திருக்கக்கூடிய நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையிலே நம்ம இப்போ மைய பகுதிகளிலே நம்ம என்ன பார்த்தோம், கிராமங்கள் தாண்டி முக்கியமான நகரங்களிலே மைய பகுதிகளில் கூட எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது? குடிப்பதற்குரிய தண்ணீர் முறையாக வராத காரணத்தினால், தட்டுப்பாடு ஏற்பட்ட காரணத்தினாலே பல பள்ளிகளில் விடுமுறை விடக்கூடிய நிலை, பல நிறுவனங்கள் இழுத்து மூடப்படுகின்ற நிலை, ஹோட்டல்கள் எல்லாம் போர்டே வைத்து விட்டார்கள். நாங்கள் தண்ணீர் இருக்கிற வரையும் உங்களுக்கு சப்ளை செய்து கொண்டிருப்போம், எப்போது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விடுகிறதோ அப்போது உங்களுக்கு செய்கிற சர்வீஸை நாங்கள் நிறுத்திடுவோம், எங்களை நீங்கள் குறை சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஏமாற்றமாகத்தான் இருக்கும் என்றெல்லாம் போர்டு வைத்துக்கூடிய அளவிற்கு ஹோட்டல்களில், உணவகங்களில். அப்போ மக்களுக்கு சென்னையை பொறுத்தவரையிலையும் குடிநீர், அவர்களுடைய குடிநீர் ஆதாரத்தை அல்லது அவர்களுடைய உணவுக்குரிய தண்ணீர் தேவையெல்லாம் பூர்த்தி செய்வது பெரும்பாலும் கேன் வாட்டர் மூலமாக தனியார் நிறுவனங்கள் விற்பனை செய்கிறார்கள். அந்த கேன் வாட்டர்கள் தான் ஓரளவு பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும். அந்த கேன் வாட்டர்களுடைய நிலைமை என்ன? அங்கேயும் தண்ணீர் தட்டுப்பாடு, வரமாட்டேங்குது. தண்ணீர் இல்லாத காரணத்தினாலே 25 ரூபான்னு விற்கிற கேன் வாட்டர்லாம் 50 ரூபா, இன்னும் பிற ஏரியாங்களில் பல பகுதிகளில் அதை விட அதிகமான விலையேற்றம் கண்டு மக்கள் மத்தியில் விநியோகிக்கக்கூடிய நிலை. செல்வந்தர்கள், ஓரளவு பொருளாதார நடுத்தர வர்க்கத்தினர்கள் காசு செலவழித்தாவது அவர்களுக்குரிய தண்ணீரை பெற்றுக்கொள்கிறார்கள். பல செல்வந்தர்களுக்கு காசு கொடுத்தும் தண்ணி இல்லை என்று சொல்லக்கூடிய ஏமாற்று நிலை. அப்போ வறியவர்களின் நிலையை எண்ணி பாருங்கள். காசு பண தண்ணீருக்காகவெல்லாம் எங்களால் பொருளாதாரத்தை செலவு செய்ய முடியாது, அத்தகைய வறிய நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அடித்தட்டு மக்களினுடைய தண்ணீர், அவர்களுக்குரிய தண்ணீர் தேவை, அவர்களுடைய வாழ்வியல் முறை, அதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஆதி காலத்திலே தான் குளம், குட்டை என்று பல கிலோமீட்டர் பயணம் செய்து தண்ணீரை சுமந்து கொண்டு வருவார்கள் குடங்களில். இன்றைக்கு அதே நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல கிலோமீட்டர்கள் பயணம் மேற்கொண்டு எங்கே தண்ணீர் கிடைக்கின்றதோ அங்கிருந்து காசுக்காவது விலை கொடுத்தாவது தண்ணீரை சுமந்து கொண்டு வருவோம் என்று சொல்லி பல தாய்மார்கள், பெரியவர்கள் பல கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு தண்ணீரை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை, இவ்வளவு தட்டுப்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தமிழக மக்கள் அவதிப்படுகிறார்கள், குறிப்பாக சென்னை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பது கண்கூடான நிகழ்வாக இருக்கும்போது தொலைக்காட்சிகளில் அது குறித்த செய்திகள் வருகின்றது, நாளிதழ்களில் அது குறித்த புகைப்படங்களோடு ஆதாரங்களோடு செய்திகள் வெளியிடப்படுகிறது. ஆனால் இந்த தண்ணீர் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு கடமைப்பட்ட அரசு அதிகாரிகள் என்ன பதில் சொல்கிறாங்க? ஒரு அமைச்சர் செய்தியாளருக்கு பேட்டி தருகிறார், சென்னையில் தண்ணீர் தட்டுப்பாடு என்பதே பொய், அது வதந்தி. எது வதந்தியா? சென்னையில்
தண்ணீர் தட்டுப்பாடு என்பது வதந்தி, அது மீடியாக்கள் மிகைப்படுத்தி சொல்கின்றது, அதில் உண்மைத்தன்மை கிடையாது. இப்படி அமைச்சர் பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு மக்கள் சொல்கிறாங்க, இதை நீ மீடியாக்கள்கிட்ட சொல்லாதீர்கள், தண்ணீருக்காக வேண்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்து விடாதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற எங்கள் முன்னால் வந்து உங்களால் இதை சொல்ல முடியுமா என்று மக்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு நிலை இருக்கிறது. இந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஏன் ஏற்படுது? நம்ம வாழ்கிற பூமியை அதனுடைய பரப்பளவு எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 70%, 100%, 30% தான் நிலப்பரப்பு, 70% நீர்பரப்பு. தண்ணீரால் தான் இந்த பூமி நிரம்ப இருக்கிறது. இப்போ 70% நீர்பரப்பாக இருக்கின்ற பொழுது அந்த நீரை கொண்டு நம்முடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்ய முடியும் தானே? அதிகமான அளவில் நீர்பரப்பு இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது ஏன் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுது? 70% நீர்பரப்பாக இருந்தாலும் அதில் மக்கள் பயன்படுத்தத்தக்க வகையில் உள்ள தண்ணீரின் சதவிகிதம் சுத்தமான, மக்கள் குடிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு ஏற்ற தண்ணீரினுடைய அளவு 2.5% தான். அவ்வளவு தண்ணீர் நீர்பரப்பு 70% இருந்தாலும் கூட அதில் அந்த 100% தண்ணீரில் 97.5% தண்ணீர் உப்பு தண்ணி தான், மக்களால் பயன்படுத்த முடியாது, அவர்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்றதாக இருக்காது. 2.5% தண்ணீர் தான் மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்றது. அதுலேயும் கூட எதையெல்லாம் கணக்கிட்டிருக்கிறார்கள், மலைகளாக பனிக்கட்டிகளாக இருக்கிறதா இல்லையா, பனிக்கட்டுகளால் மலைகள் போன்று இருக்குமே, அவற்றையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொண்டால் தான் 2.5. அப்போ பனிக்கட்டிகளாக உறைந்து இருக்கின்ற மலைகள் அவைகளையெல்லாம் கழித்து விட்டு பார்த்தால் 1% குறைவான தண்ணீர் தான் இருக்குது பூமியில் இருக்கக்கூடிய அளவு. அப்போ மக்கள் தங்களுடைய தேவைகள் அனைத்தையும் எந்த தண்ணீரை நாம் சார்ந்திருக்கிறோம்? அந்த 1% குறைவான பூமியில் இருக்கிற தண்ணீரை சார்ந்திருப்பதைப் போல வானிலிருந்து அவ்வப்போது குறித்த காலங்களில் பொழியப்படுகின்ற மழை நீரைத்தான் நாம் பெரிதும் சார்ந்திருக்கிறோம். மனிதர்களுடைய பெரும்பாலான நீர் தேவைகள் வானிலிருந்து பொழிகின்ற மழை நீரை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது. இப்போ சென்னையில் தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? கடந்த 3-4 வருடங்களாகவே மழை பொழிய வேண்டிய காலகட்டங்களில் முறையாக மழை பொழியவில்லை. மழை பொழிந்த காலகட்டங்களில் உள்ள தண்ணீரை எப்படி சேமிக்க வேண்டுமோ, எப்படி அதை பயன்பாட்டிற்கு உகந்ததாக மாற்ற வேண்டுமோ, அதைக்குரிய காரண காரியங்களையும் அரசுகள் முன்னெடுக்கவில்லை. அதுதான் இந்த தண்ணீர் தட்டுப்பாடுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அல்லாஹ் வானத்திலிருந்து மழை பொழிவிப்பதனுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்கள், ஒட்டுமொத்த பூமிக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அங்கு உலகில் வாழ்கிற மனிதர்கள் உயிர் ஜீவராசிகள் அனைத்திற்குமான தண்ணீர் தேவைக்கு உண்டான பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தான் அதை வானத்திலிருந்து பொழிய செய்கிறான். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வான்சல்னா மின ஸமாஇ மாஅம் பிகதர், அளவோடு நாம் வானத்திலிருந்து தண்ணீரை பொழிய செய்கிறோம். உங்களுக்கெல்லாம் அழிச்சிடாம மழையை தந்து உங்களுக்கு ஒரு பெரும் அழிவு ஏற்பட்டு விடாத விதத்தில் அளவோடு உங்களுக்கு நாம் தண்ணீரை தருகிறோம். பூமியில் அதை நாம் சேமித்தும் வைக்கிறோம். நிலத்தடி நீர் சேமிக்கப்படுது. எப்படி நிலத்தடி நீர் இருக்கு? மோட்ரு போட்டு உறிஞ்சி எடுக்கிறோம்ல, அந்த நிலத்தடி நீர் எங்கிருந்து வருகிறது? கடலிலிருந்து வருவதல்ல, அதிலிருந்து மாத்திரம் வரக்கூடிய தண்ணீர் அல்ல, அதிலிருந்து உள்ள தண்ணீர் சுவையான தண்ணீராக இருக்காது. அப்போ நிலத்தடி நீர் என்பதே வானத்திலிருந்து எல்லாம் மழையாக பொழிய செய்யக்கூடியது. ஃபஸ்கன்னாஹு ஃபில் அர்வ், அதை நாம் பூமியில் சேமிக்கின்றோம். ஒயின்னா அலா தஹாபிம் பிஹி லகாதிரும், அதை போக்குவதற்கும் நாம் சக்தி கொண்டவர்களாக இருக்கிறோம். நான் நாடினால் நிலத்தடி நீரை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள், நிலத்தடி நீரை கொண்டு அதிலிருந்து உறிஞ்சி எடுக்கப்படுகின்ற தண்ணீரை கொண்டு நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த நிலத்தடி நீர் என்பதே அல்லாஹ் வானிலிருந்து மழை பொழிவித்து இறைவன் நிலத்தடியிலே சேமித்து வைக்கின்ற நீர் அது. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ்வே நமக்கு செய்து தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நான் ஆடினால் ஒரு வினாடியில் அந்த தண்ணீரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன், நிலத்தடியில் எந்த தண்ணீரும் இல்லாமல் என்னால் ஆக்க முடியும், ஆனால் நான் அதை செய்யலைங்கிறான். அல்லாஹ் உங்களுக்காக நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அல்லாஹ் பல்வேறு ஏற்பாடுகளை செய்தும் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு நமக்கு ஏற்படுவதற்கு உண்டான காரணம் என்ன? மனிதர்களுடைய பழக்கம், நாம் அந்த தண்ணீரை பயன்படுத்துகின்ற முறை செம்மையான முறையாக, சீர்படுத்தப்பட்ட முறையாக இல்லை. பல்வேறு வழிவகைகளில் தண்ணீரை வீண்விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் அல்லாஹ் வானிலிருந்து மழையை பொழிவிக்கின்றான், அது நிலத்தடியிலே அல்லாஹ் தேங்க செய்து சேமிக்கவும் செய்கிறான். நிலத்தடியில் அல்லாஹ் சேமிக்கணும்னா அதுக்குரிய வழிவகையை கூட நம்ம செய்யணுமா இல்லையா? தண்ணீரை உறிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் பூமியின் பரப்பை நாம் அமைத்துக் கொள்ளணும். அது நம்முடைய பொறுப்பை. ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் மழை பொழிந்தால் பூமியில் தண்ணீரை உறிஞ்சு கொண்டு சேமிக்கப்படுவதற்கூடிய வகையில் பூமியினுடைய தன்மையை நம்ம அமைக்கணும். ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணுறோம், எந்த தேவையும் இல்லாத பகுதிகளில் கூட கான்கிரீட்டை போட்டு ரோட்டை போட்டு அதை பூமியை வந்து தோண்டி பல்வேறு விதமான காரியங்களை செய்து பூமியில் தண்ணீரை உறிஞ்சு கொள்ளக்கூடிய செட்டப்பை கூட நம்ம பண்ணாமல் வைக்கிறோமே. அரசுகள் செய்வதில்லை, மக்கள் செய்வது கிடையாது. அதையும் தாண்டி நாம் பயன்படுத்தக்கூடிய நமக்கு வரக்கூடிய தண்ணீர் அவற்றை சரியான முறையில் சிக்கனமான முறையில் பயன்படுத்துவதும் கிடையாது. பல காரியங்களுக்காக வேண்டி பல்வேறு வழிவகைகளிலே தண்ணீர் வீணாக்கப்படுவதை பார்க்கும். எதுக்கெல்லாம் தண்ணீரை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள்? அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பல லிட்டர் தண்ணீரை வீணாக்குறாங்க. பல்லு தைக்கிறதுக்கு ஒருத்தன் 10 லிட்டர் தண்ணீர் எடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. பல்லு தைக்கிறதுக்கு சில ஆட்கள் பல்லு தைக்கிறத பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு முறை வாய் கொப்பளிச்சுட்டா அவருக்கு திருப்தி வராது. திரும்ப ரெண்டாவது தேய்ப்பார், திரும்ப அந்த பேஸ்ட் வைக்கிறதே பார்க்கணுமே, அதில் உள்ளதை தாண்டி பேஸ்ட் வைப்பார். அந்த ப்ரெஸ்ஸில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும்ல, அந்த அளவுக்கு பேஸ்ட் வச்சா கூட இவருக்கு திருப்தி வராது. அதுக்கு மேலே ஒரு 2 இழுப்பு இழுப்பார் பேஸ்ட்டு. அப்படி வச்சுக்கிட்டு இப்படி தேய் தேயின்னு பல மணி நேரம் தேய்ச்சி தண்ணீரை ஃபுல்லாக அதற்கே பல லிட்டர் தண்ணீரை வீணாக்குவார். அப்போ குளிப்பதற்கு எவ்வளவு தண்ணீரை வீணாக்கி கொண்டிருக்கோம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகளை நம்ம யோசித்து பார்க்கணும். இதற்குரிய திட்டங்களை எல்லாம் அரசு சொல்வார்கள் செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஐநா ஒரு காலத்தில் சொல்லியது, 1993 ஒரு திட்டத்தை ஐநா உலக தண்ணீர் தினம் என்றே ஒரு தினத்தை அறிவித்தது, மார்ச் 22 என்று நினைக்கிறேன். அப்போ அந்த ஒரு நாளை உலக தண்ணீர் தினம் அப்படின்னா என்ன? 2050 வாக்குகளையெல்லாம் இப்போ போகக்கூடிய சூழலை பார்த்தா தண்ணீரின் தேவை அதிகரித்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் தண்ணீரின் பால் சார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் அதிகரிக்கிறது. ஆனால் தண்ணீரினுடைய அளவு குறைந்து, நீர் மட்டத்தின் அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நாம் மனிதர்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும், நீர் வளங்களை அதிகப்படுத்தணும், நீர் தேக்கங்கள் அதிகமாக கட்டணும், இருக்கின்ற நீரை சரியான முறையில் சிக்கனமான முறையில் பயன்படுத்தணும். இப்படி பல்வேறு விதமான அஜெண்டாக்களை முன்வைத்து, திட்டங்களை முன்வைத்து உலக தண்ணீர் தினம் என்று ஒரு தினத்தை அறிவித்தார்கள். திட்டங்கள் முன்வைக்கப்பட்டது. எந்த அரசு அதை மேற்கொண்டது? யார் அதை செஞ்சாங்க? ஒரு சில நாடுகள் அதில் கவனம் எடுத்துக்கொண்டாலும் கூட நாம் வாழ்கிற இந்திய நாட்டில், குறிப்பாக தமிழகத்தில், மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்குரிய திட்டங்கள் சொல்லப்பட கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதர்களும் தங்களுக்கு கிடைக்கின்ற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய போக்கு இருக்கின்றதா பார்த்தால் அதுவும் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் முஸ்லீம்கள் அப்படி இருந்து விடக்கூடாது. முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தின் சார்பில் இருந்து தண்ணீரை வீண்வரையும் பண்ணக்கூடாது. அல்லாஹினுடைய ஆகச்சிறந்த அருக்குடைகள் அதுவும் ஒன்று, அதை சிக்கனமான முறையில் பயன்படுத்தணும், வீண்வரையும் செய்துவிடக்கூடாது என்பது மார்க்கத்தில் நமக்கு கண்டிப்போடு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிவுரை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், குலு வஷ்ரபு ஒலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், நல்ல சாப்பிடுங்க, நல்ல குடிங்க, ஒலா துஸ்ரிஃபு, வீண்வரையும் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் வீண்வரையும் செய்பவர்களை விரும்ப மாட்டான். பாருங்க, ரெண்டுலேயுமே வீண்வரையும் பண்ணக்கூடாதுங்கிறான். ஏன்? இரண்டின் வீண்வரையமும் தண்ணீரை வீண்வரையும் செய்கிறது தான். அல்ல, நல்ல உணவு பசியை போக்கக்கூடிய அளவுக்கு நன்றாக உண்ணுங்கள், தாகம் தீரக்கூடிய அளவிற்கு நன்றாக பருகுங்கள், வீண்வரையும் செய்யாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான்ல, நீங்கள் ஒரு சாப்பாடு வீண்வரையும் பண்ணுறீங்க, தண்ணீரை கீழே கொட்டினா தான் தண்ணீரை விரையம் பண்ணீங்கன்னு ஆகாது. உங்களுக்குள்ள ஒரு உணவை நீங்கள் வீண்வரையும் செய்வீர்களே, ஆனால் அந்த உணவு தயாரிக்கப்படுவதற்குரிய தண்ணீரை வீண்வரையும் செய்துவிட்டீர்கள் என்று தானே பொருள். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆரஞ்சு பழத்தை தூக்கி வீசுறீங்க, அந்த ஆரஞ்சு பழம் நமக்கு விளைந்து வருவதற்கு எவ்வளவு தண்ணீர் செலுத்தப்பட்டிருக்கும்? அந்த தண்ணீரை நீங்கள் வீண் விரயமாக்கி விட்டீர்கள். ஒரு கையளவு சோற்றை நீங்கள் வெளியே வீசி எறிந்து விட்டீர்கள் என்றால் அந்த கையளவு சோறு தயாராகுவதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்பட்டதோ அந்த தண்ணீரையும் நீங்கள் வீண் விரயம் செய்து விட்டீர்கள். அப்போ உணவை வீண்வரையம் செய்வதும் தண்ணீரை வீண்வரையம் செய்வது தான். உணவை மாத்திரம் வீண்வரையம் செய்வதோடு அது நின்று விடாது, தண்ணீரையும் வீண்வரையும் செய்கிறது, ரெண்டுமே கூடாது என்று அல்லாஹ் சொல்லி தண்ணீரினுடைய சிக்கன பயன்பாட்டை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அதைத்தானே சொன்னாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முஸ்லீம்கள் நாம் தொழுகை நிறைவேற்றுகிறோம், ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை நிறைவேற்றுகிறோம். அந்த தொழுகைக்கு முன்பாக ஒழு செய்ய வேண்டும் என்பது நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுவுனா குறிப்பிட்ட சில உறுப்புகளையெல்லாம், கை காலும் முகம் போன்ற உறுப்புகளையெல்லாம் நம்ம கழுவும். இந்த ஒழு என்பது நமக்கு மார்க்க அடிப்படையில் சிறப்புக்குரிய ஒரு காரியமாக சொல்லப்பட்டுச்சு. எப்படிப்பட்ட காரியம்? ஒழு செய்கிறோம், முகத்தை கழுவுறோம்னு சொன்னால் அது எந்தெந்த உறுப்பை நாம் கழுவுகின்றோமோ அந்தந்த உறுப்பின் மூலமாக செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் நமக்கு சொன்னாங்க. முகத்தை கழுவும் போது கண்களால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, கையை கழுவுகின்ற பொழுது கைகளால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, கால்களை கழுவுகின்ற பொழுது கால்களால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இவ்வளவு சிறப்போடு சொல்லப்பட்ட ஒரு அம்சம்தான் ஒழு. அந்த ஒழுவை நபிகள் நாயகம் நமக்கு எப்படி சொன்னாங்க, அதிகபட்சம் 3 முறைக்கு மேல் கழுவக்கூடாது சொன்னாங்களா இல்லையா? பாவங்களை போக்கக்கூடிய ஒழு என்று நபிகள் நாயகம் நமக்கு சொல்லிவிட்டு அந்த ஒழுவையும் கூட, அவ்வளவு சிறப்பிற்குரிய நமது பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு சிறப்பு கொண்ட ஒழுவையும் கூட வரவும் இறக்கூடாது, 3 முறைக்கு மேல் நீங்கள் கழுவக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அதிகபட்சம் தான் 3 முறை, ஒரு முறையும் ஒழுவு செய்யலாம். நீங்கள் ஒழுவு செய்கின்ற பொழுது, உறுப்புகளை கழுவுகின்ற பொழுது ஒரு முறை செய்தாலும் தப்பு கிடையாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 3 தடவை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், சுத்தம் ஆனதுக்கப்புறமும் 3வது முறை அவங்களுக்கு தண்ணியை ஊற்றினா தான் ஒரு திருப்தி. அதுக்காண்டி என்ன செய்கிறது, 2 தடவை தானே கழுவிருக்கிறோம், இன்னொரு முறை ஊற்றுவோம்னு சொல்லி அள்ளி ஊற்றுவார், இந்த பக்கத்தில் உள்ளவர் குளிச்சிடுவார், அடுத்த பக்கத்தில் நிற்கிறவங்களெல்லாம் குளிப்பாட்டு அளவுக்கு ஒழு செய்கிறதுக்கெலாம் நமக்கு ஆட்கள் இருக்குது. நம்ம சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உண்டு, ஒழு செய்கிறங்கிற பேரில் தண்ணீரை அவ்வளோ வீண்வரையம் பண்ணக்கூடியவர்கள், தண்ணீரை வந்து அதனுடைய அவசியத்தை உணராமல் பயன்படுத்தக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அதைத்தான் மார்க்கம் சொல்லுது, 3 முறைக்கு மேல் ஒழுவு செய்யக்கூடாது. அதிகபட்சம் ஒரு முறையிலேயே உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டு விட்டது, உறுப்புகள் பரிபூர்ணமாக கழுவப்பட்டதா, ஒரு முறையே போதும், அந்த தொழுகலாம், தொழுகை உங்களுக்கு நிறைவேறிவிடும், எந்த குறைவும் ஏற்படாது. 2 தடவை கழுவுனா தான் திருப்தி, உறுப்புகள் இப்போ பரிபூர்ணமாக கழுவப்படுவதாக உணர்கிறீர்களா, 2 தடவை கழுவிக்கங்க, அதிகபட்சம் 3, 3 முறைக்கு மேல் கூடாது என்று மார்க்கம் சொல்லிவிட்டது. நபிகள் நாயகம் வழிகாட்டி விட்டார்கள். ஏன் 3 முறைக்கு மேலே பண்ணால் நீ வீண்வரையும் பண்ணுற, மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை நீ செய்கிறாய், அது தண்ணீரை வீண்வரையும் செய்யக்கூடிய ஒரு காரியம், அதில் நமக்கு மார்க்கம் எவ்வளவு சேமிப்பை சொல்லுது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ் தண்ணீரை எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தவல்லஹு பில் முத்தி வயக்தஸிலு பிஸ்ஸாஇ, அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு முத்தில் ஒழு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு முத்துனா 2 கை அளவு, இதுதான் ஒரு முத்து. இந்த அளவுக்கு உண்டான தண்ணீரில் ஒழு செய்து முடித்து விடுவார்களாம். யோசிச்சு பாருங்க, இது போன்ற 4 மடங்கில் அல்லது 5 மடங்கில் குளித்து முடித்து விடுவார்கள். இன்னைக்கு இந்த அளவுக்கு தண்ணீரை கொடுத்து ஒழு செஞ்சுட்டு வாங்கன்னா ஒழு செய்வோமா நம்ம? இந்த பள்ளி எனக்கு வேணாம், நான் வேறு பள்ளிக்கு போயிடுறேன், எனக்கு என்ன பைப்பை திறந்தால் தண்ணி குற்றால அருவிலேருந்து கொட்டுற மாதிரி கொட்டணும். காலை கழுவுறதுக்கு எப்படி ஆட்கள் காலை கழுவாங்கிறீங்க, இப்படி காலை காட்டுவார், இந்த காலையும் காட்டிக்குவார், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் பைப்பில், பைப்பில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும், இவர் மீனை கழுவுற மாதிரி காலை போட்டு இப்போ தேய் தேன்னு தேய்ப்பார். தேய்க்கிறதுக்கு சில ஆட்கள் நம்ம பள்ளிவாசல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, ஹவுஸ் ஏற்பாடுலாம் இருக்கும், சில ஏரியாக்களில் பைப்பு இருந்தாலும் கூட அங்கே என்ன செய்வாங்கன்னா செங்கல் எங்கே இருக்குன்னு போய் தேடி பார்த்து வழுக்கான பகுதி, இந்த பச்சை பசுன்னு இருக்கிற பகுதியில் போய் காலை தேய்க்கணும்னு சொல்லி அங்கே போய் இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து காலை தேய்ச்சிட்டு திரும்ப வருவார். வந்து அந்த பைப்பு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் அது வரையிலையும். இதெல்லாம் எவ்வளவு தண்ணீர் வீண் விரையும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு முத்த அளவுக்கு உண்டான தண்ணீரில் பூர்ணமாக ஒழு செஞ்சு முடிச்சுடுவாங்க. இது போன்ற 4 மடங்கு தண்ணீரில் குளித்து முடித்து விடுவார்கள். அப்படின்னா எவ்வளவு சிக்கனம், எவ்வளவு தண்ணீர் சிக்கனத்தை நபிகள் நாயகம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டுறாங்க. இது மாதிரி 4 மடங்கு தண்ணீரில் குளிப்புமா நம்ம, கற்பனை செய்ய முடியுமா? எவ்வளவு குளிப்பதற்கு எவ்வளோ தண்ணீர் பயன்படுத்துகிறோம் நமக்கு கணக்கே தெரியாது. ஏன் வாளியில் தண்ணீர் வைத்து குளிக்கிற பழக்கம்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ உள்ள ஷவர் தான், ஷவரில் தண்ணி குளிக்கிறதுனால எவ்வளவு தண்ணீர் போகிறது, எவ்வளவு தண்ணீர் விரயமாகிறது, ஒன்றும் கணக்கு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியாக ஒரு இது போன்ற ஒரு முத்துங்கிறது, இது இந்த 2 கையளவுகள் நிரம்ப உள்ள தண்ணீர், இது போன்று 4 அல்லது 5 மடங்கு தண்ணீரில் குளிப்பவர்களாக இருந்தார்கள். அவ்வளவு தண்ணீர் சிக்கனத்தை நமக்கு சொல்லி தந்தாங்க. அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம கடைபிடிக்கணும். இப்போது மாத்திரம் இல்லை, எல்லா காலகட்டங்களிலேயும் கடைபிடிப்பதற்கு ஏற்ற அறிவுரை இஸ்லாத்தின் அறிவுரை தண்ணீர் தொடர்பாக. தண்ணீர் தொடர்பாக நபிகள் நாயகம் நமக்கு சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள் இருக்கிறதே எல்லா காலத்திலேயும் கடைபிடிப்பதற்கு ஏற்றது. வறட்சியான காலகட்டங்களில் மாத்திரமல்ல, தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகின்ற காலத்தில் மாத்திரமல்ல, அனைத்து காலகட்டங்களிலையும் இந்த அறிவுரைகளை நம்ம கடைபிடிக்கணும். தண்ணீர் சிக்கனத்தை எந்தெந்த வகையிலெல்லாம், நாம் வீண்வரையும் உணவு தயாரிக்கின்ற பொழுது, பாத்திரங்களை கழுவுகின்ற பொழுது, வீட்டில் வெளியில் அலுவலகத்தில் நாம் குளிக்கின்ற பொழுது, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது என்று எந்தெந்த சமயத்திலெல்லாம் தண்ணீரை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம், வீண் விரயமாக பயன்படுத்துகிறோம் என்பதையெல்லாம் பார்த்து கணித்து அதை சிக்கனப்படுத்தக்கூடிய வேலையை ஒவ்வொரு முஸ்லீமும் செய்யணும். நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிற ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் அது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதை புரிந்து அந்த சிக்கனத்தை நாம் கடைபிடித்தால் உலக மக்கள் புரிந்து கொள்வார்கள். இஸ்லாமியர்களின் இந்த செயல்பாட்டை பற்றி, நீர் மேலாண்மையை பற்றி இஸ்லாம் எவ்வளவு தெளிவாக அழகாக எடுத்து சொல்கிறது, நபிகள் பெருமகனார் எந்த அளவிற்கு இந்த நீர் மேலாண்மையை எடுத்து சொல்லி ஒரு சமுதாயம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறது என்று இஸ்லாத்தின் அருமையை இதன் மூலமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக நம்ம உணர்த்தணும். அது ஒன்று. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு இந்த தண்ணீர் அரசை பொறுத்தவரையிலையும் இந்த சிக்கனத்தையெல்லாம் சொல்லுவாங்களான்னு பார்த்தா சொல்ல மாட்டாங்க. அதுக்குரிய வழிமுறைகளை சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். அதுக்கு மாற்றமாக அவர்கள் மக்களினுடைய பிரச்சனைகளில், குறிப்பாக தற்போது ஏற்பட்டிருக்கிற தண்ணீர் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதாகவே நமக்கு தெரியலை. முறையாக கவனம் செலுத்துகிறாங்களா? கவனம் செலுத்தியிருந்தால் எந்தெந்த காரியத்தில் ஈடுபட்டிருப்பாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடந்த சில ஆண்டுகளாக எந்தெந்த நீர்நிலைகள் சுத்தம் செய்யப்பட்டது, எவ்வளவு ஏரிகள் தூர்வாரப்பட்டது. சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சேன். எப்படி பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு? மழை பொழிந்து தானே பெருவெள்ளம் ஏற்படுது. ஒரு மழை பொழிந்து பெருவெள்ளம் ஏற்படுகிறது என்றால் அங்கே கோளாறு என்ன? பொழிந்த மலையில் கோளாறு இல்லை, அந்த தண்ணீருக்கான போக்கிடத்தை ஏற்படுத்தாமல் விட்டதில் ஏற்பட்ட கோளாறு தான் அது வெள்ளமாக மாறும். மழை பொழிகின்ற பொழுது அது சரியான முறையில் செல்வதற்குரிய ஏரி, குளம், குட்டைகள் அதுவெல்லாம் தூர்வாரப்பட்டிருக்குமையானால் ஏரிக்கு, ஆறு அதையெல்லாம் தாண்டி மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு தண்ணீர் வந்திருக்காது. அதைத்தான் அன்றைக்குள்ள அறிவியலாளர்கள்லாம் சொன்னார்கள். இந்த வெள்ளம் ஏற்பட்டதற்கு, இது இயற்கையால் ஏற்பட்ட ஒரு விபத்து என்று சொல்லிவிட முடியாது, மக்களினுடைய தவறுகளால், ஆட்சியாளர்களின் தவறுகளால் ஏற்பட்ட விபத்து என்று அன்றைக்கே பலரும் சொன்னார்கள். அப்போ குளங்குட்டைகளை தூர்வாரதில்லை, அணைகள் கட்டியிருக்கிறாங்களா? இந்த நம்ம பார்க்குற ஆறுகள் அணைகள்லாம் எப்போ யார் செஞ்சது? நம்ம முன்னோர்கள் செஞ்சது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் இன்னைக்குள்ள கால ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க? நீர்த்தேக்கங்களை கூட கட்டலையங்க. காமராஜருக்கு பிறகு, அதற்கு பிறகு வந்துள்ள ஆட்சியாளர்கள் யாரும் நீர்த்தேக்கங்களை கட்டுவதற்கு கூட கவனம் செலுத்தவில்லை என்பது தான் புள்ளி விவரம். அதான் நடப்பு நிகழ்வும். இப்போ இவர்கள் எப்படி நீர் இருக்கிற ஆறு அதில் உள்ள தண்ணீரை எல்லாம் தனியார் நிறுவனங்களுக்கு விற்கிறது, அதை தான் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அரசு செய்வது என்னென்னு பார்த்தா, மக்களினுடைய பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் தண்ணீரை சிக்கனப்படுத்துகிற வேலையை செய்யலை. இருக்கிற தண்ணீரை எல்லாம் குடிர்பானங்களாக மாற்றுவதற்குரிய, ரசாயனங்கள் கலந்த குளிர்பானங்களாக மாற்றுவதற்குரிய வகையில் தனியார் நிறுவனங்களுக்கு விற்கிறாங்க. அப்படி ஆற்றில் பல ஆறுகள் வற்றி போகக்கூடிய ஒரு நிலை. அது போக சின்ன சின்ன குளங்கள், குட்டைகள் எல்லாம் மக்கள் தங்குவதற்குரிய இடமாக மாற்றப்படுகிறது. அதையெல்லாம் சரி. அப்போ மழை பொழிந்தால் அங்கே குளம் இல்லாமல் போகும்போது தண்ணீர் சேமிப்பு இல்லாமல் போகுதா இல்லையா? அப்போ சிறந்த நீர் மேலாண்மை திட்டம் இவ்விடத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள், நீர்நிலைகளில் சிறுநீர் கழிக்காதீர்கள். மக்களுக்கு பயன்படக்கூடிய நீர்நிலைகள் இருக்குமையானால் தேங்கி நிற்கின்ற அந்த நீர்நிலைகளிலே நீங்கள் சிறுநீர் கழிக்கக்கூடாது. ஏன்? அது மக்கள் பயன்பாட்டுக்குரியது, அதை அசுத்தப்படுத்தக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. ஒரு பாத்திரம் அளவுக்குள்ள தண்ணீராக இருந்தாலும் அதையும் வீண் வரையும் செய்துவிடக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும் என்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை இருக்கிறது. இவற்றை சரியான முறையில் ஒவ்வொரு முஸ்லீம்களும் கடைபிடிப்பதோடு பிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வோமையானால், இத்தகைய தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய இந்த சூழலில் நாம் ஓரளவு சமாளிக்க இல்லை. அதையெல்லாம் முஸ்லீம்கள் புரிந்து கொள்ளணும். குறிப்பாக நிறைய மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. அவர்களையெல்லாம் நாம் பார்ப்போமையானால் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை, அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி செய்வதற்குரிய ஏற்பாடுகளை நம்ம பண்ணணும். ஏன்? மார்க்கத்தில் அது ரொம்ப சிறப்பான காரியமாக சொல்லப்பட்டுச்சு. தண்ணீர் புகட்டுவதற்கிறது அது சிறந்த காரியம். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருவர் தனது பாதையில் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாய்க்கு தாகம் ஏற்படுகிறது. தாகத்தின் காரணத்தினால் நாக்கை தொங்க விட்டு தரையில் நக்கி கொண்டிருக்கிறது. இதை பார்த்த ஒரு மனிதர் கிணற்றுக்குள்ளே இறங்கி தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு புகட்டினார். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தான் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டுவது, அதன் தாகத்தை, அது ஒரு உயிர், அந்த உயிரின் தாகத்தை போக்குவதே நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியம் என்றால், மனிதர்களின் தாகத்தை போக்குவது நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிகச்சிறந்த நற்காரியமாக இருக்கும் என்பதை உணர்ந்து இத்தகைய காலகட்டங்கள் அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளணும். குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது நாம் மக்கள் குடிக்கிற தண்ணீரில் குளிக்கிறது, நம்முடைய அசுத்தங்களை சுத்தம் செய்வதற்கு குடிக்கின்ற தண்ணீரை பயன்படுத்துவது, அதையெல்லாம் இந்த காலகட்டங்களில் அனாவசியமானது என்பதை உணர்ந்து
மக்களினுடைய தாகத்தை போகக்கூடிய வேலைகளை செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய செயல்பாடுகளை நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்வானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.